ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 11, அதிகரணம் 1 மற்றும் 2. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்து 11வது சூத்திரம். 11வது சூத்திரம் வந்து இப்ப பெத்த நிலையிலே அவங்க ஜீவன் முக்தரா இருந்தாங்க. 10வது சூத்திரத்துடைய பயன் என்ன அப்படின்னா, இந்த உடல்ல உயிர் இருக்கும் போதே இந்த உலகத்துல பரார்த்த கன்மம் இருக்கும் வரை அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு ஆகாமிவனை எப்படி ஏறாது, அவங்க எப்படி இருப்பாங்க, நம்ம விரிவா சிந்தித்தோம். இந்த 11வது சூத்திரத்துல அந்த முக்தி பேரு, முக்தி அடைந்த நிலையிலே அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள். அந்த முக்தியை நம்ம சொல்லும் பொழுது பல்வேறு அகச்சமைத்தவர்கள் வந்து கொஞ்சம் மறுக்கிறாங்க. சிவசமவாதிகள் வந்து, ஏன்னா நம்ம அகச்சமைத்தவரோட நமக்கு வந்து 10வது சூத்திரவரை வந்து 9வது சூத்திரவரை மாற்றுக்கிறது கிடையாது. அவங்க எல்லாத்தையும் ஒத்துப்பாங்க, முக்தி நிலையில தான் மாறுபடுவாங்க அகச்சமைத்தார்கள். அதனால அவர்களுடைய சில சிவசமவாத கொள்கையை கொஞ்சம் மறுப்பு தெரிவித்து இந்த முக்தி பேரின் இயல்பை அற்புதமாக விளக்கியிருக்கின்றார் அருள் சிவாச்சாரிய சுவாமிகள். 11வது சூத்திரம் பாடல் எண் 310. காயம் ஒழிந்தால் சுத்தனாகி ஆன்மா காட்ட கண்டிடும் தன்மையுடைய கண்ணுக்கு ஏயும் உயிர் காட்டி கண்டிடுமா போல, ஈசன் உயிர்க்கு காட்டி கண்டிடுவன். இத்தை ஆயும் அறிவு உடையனாய் அன்பு செய்ய அந்நிலைமை இந்நிலையில் அடைந்த முறையாலே மாயமெல்லாம் நீங்கி அறன் மலரடிக்கீழ் இருப்பன் மாறாத சிவானுபவம் அறிவிக்கொண்டே. பரமுக்தியினுடைய இயல்பு சொல்றான், எப்படி இருப்பாங்க சொல்லும்பொழுது அந்த முக்தி பயன். காயமொழிந்தால் சுத்தனாகி ஆன்மா காட்ட கண்டிடும் தன்மையுடைய, அதாவது பொதுவாக இதிலிருந்து நம்ம 5வது சூத்திரத்திலே வந்து உயிர்களுக்கு காட்டும் உபாரத்தை நம்ம சிந்தித்திருந்தோம். காணும் கண்ணுக்கு காட்டும் உள்ளம் போல என்று சிந்தித்திருந்தோம். இந்த 11வது சூத்திரத்தில் உள்ள அந்த முக்கியமான கருத்து என்னன்னா, காணும் உபகாரம், இறைவன் நமக்கு காட்டு உபகாரத்தை மட்டும் செய்ய மாட்டார், காணும் உபகாரத்தையும் செய்வார். இதை வேற எந்த சமயம் சொல்லாது. மற்ற சமயங்கள் வந்து கடவுள் உனக்கு படைச்சார், நீ பார்க்குற, உனக்கு எல்லாத்தையும் பண்ணுறார், உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாருன்னு சொல்லுவாங்களே ஒழிய, நீ அறிவதற்காக அவரும் அறிந்து உனக்கு அறிவிப்பார், நீ உணர்வதற்காக அவரும் உணர்ந்து உணர்த்து உனக்கு வந்து உணர்த்துவார் அப்படிங்கிற ஒரு அந்த உயர்ந்த நிலையை வேற எந்த சமயம் சொல்லலை. ஏன்னா சுவாமியே சொன்னாதானே தெரியும், சிவபெருமானே சொன்னால் நமக்கு தெரியும். இது எப்படி அப்படின்னா, இந்த காணும் உபகாரத்தை சொல்வதுதான் 11வது சூத்திரம். இந்த பாடல், இந்த பாடல்ல ஆன்மா காட்ட கண்டிடும் தன்மையுடைய கண்ணுக்கு ஏயும் உயிர் காட்டி கண்டிடுமா போல, ஈசன் உயிருக்கு காட்டி கண்டிடுவன். இதை ஆயும் அறிவு உடையவனாய் அன்பு செய்ய, அப்ப இதை உணரணும் முதல்ல, இதை உணர்ந்துட்டோம். இதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த முக்தி பேர் வந்தோம். எப்படி சௌருமா நமக்கு காட்டி நமக்கு கண்டு காட்டக்கூடியது. இப்போ ஒரு கேள்வி கேளலாம், என்ன இது புரியலையே, இப்ப நான் ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னா சிவபெருமான் அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு காட்டுவாரா, நான் ஒரு பொருளை கேட்கணும் அப்படின்னா சாமி முதல்ல அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு உணர்த்துவாரா. இது பொதுவாக உண்மைகளை உணராதவங்களுக்கு வந்து இது ஏதோ நம்ம மாய வித்தி காட்டுற மாதிரி தெரியும். நம்ம சைவ சித்தாந்தத்தில் வந்து எல்லாமே லாஜிக் தான், உரிய அளவைகளோடு உண்மையை யாரும் ஏற்றுக்கொள்ளும்படி உரிய காண்டல் கருதல் உரிய அளவையோடு தான் நம்ம நிறுவோம். சாமி சொல்லிட்டே நீ கேட்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ இறைவன் வந்து காற்றாகதான் எல்லாரும் ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளலாம், அதில் யாருக்கும் குழப்பம் இருக்கார். அவர் கண்டு தான் நமக்கு காற்றாகும் போது தான் சில குழப்பம் வரும். இதுக்கு ஒரு ஓமை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வெளியில் போகிறோம், பகலில் சூரியன் இருக்குது, நம்ம போனோம்னா கண் எல்லா காட்சியும் காணுகிறது இல்லையா. எல்லா இடத்தையும் சூரிய ஒளி இருக்குது, கண்ணொளி சூரிய ஒளியோடு கலந்து நின்று எல்லா காட்சியும் பார்க்கும். போகிற ரோட்டில் போனால் ரோட்டில் போகிற காரை பார்க்கலாம், நடந்து போகிறவங்கள பார்க்கலாம், நம்ம சுற்றி எல்லாருக்கும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் நான் பேசுகிறத பார்க்குறீங்க, அன்பர்கள் உங்கள் எல்லாரையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாமே நான் பார்க்குற மாதிரி தெரியுது இல்லையா, இறைவன் எனக்கு காட்டுறா நான் பார்க்குறேன். இதை பார்ப்பதற்கு முன் ஒரு காரியம் நடக்குது, என்னென்னா அதான் காணும் உபகாரம். சுவாமி முதல்ல சென்று அந்த பொருளை நமக்காக கண்டு நம்மை காண செய்கின்றார். இதற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம சுவாமியை பற்றி சிந்தனைக்குள்ளே கூட போக வேண்டாம், ஒரு சாதாரண உலகில் எடுத்துக்காட்டு எடுத்துப்போம். இப்போ ஒரு வீடு அந்த வீடு ஒரு அஞ்சு அஞ்சு அறை உள்ள வீடு, எல்லா ஜன்னலும் இருக்கு. மத்தியானம் 12 மணி, அந்த வீட்டுக்குள்ளே போகிறோம். எல்லா அறையும் பார்க்க முடியும், நல்ல வெளிச்சமாக இருக்கு. எந்த அறை இது? டைனிங் ஹால், இது கிச், இது சமையலறை, இது லிவிங் ஹால், இது எல்லோ ஒன்று. எந்தெந்த அறை என்னென்ன இருக்கு, என்னென்ன பொருள் இருக்கு, எல்லாத்தையும் பார்க்குறோம். எல்லாத்தையும் பார்க்குறோம். அந்த வீட்டில் ஒரு பாதாள அறை இருக்கு. அந்த வீட்டில் ஒரு பாதாள அறை இருக்கு. அந்த பாதாள அறைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க அங்கே எந்த மின்சாரமும் கொடுக்கல. அந்த பாதாள அறைக்குள்ளே போகிறோம். அந்த பாதாள அறைக்குள்ளேயும் மேலே என்ன வீடு இருந்ததோ அதே மாதிரி தான் கீழே இருக்கு. பார்க்க முடியுமா? கண்ணுக்கு தெரியுமா? கண் இருக்கு, மேலே பார்த்தோம். இங்கே இப்போ சொல்லி இப்போ சூரிய ஒளி இல்லையே, அதனால தான் பார்க்க முடியல. சூரிய ஒளி இல்லை, அதனால் பார்க்க முடியல. சூரியன் அதை பார்க்கல, சூரியன் அதை பார்க்காதனால நம்ம அதை பார்க்க முடியல. நம்ம செயல் சித்தாந்தத்தை எப்படி சொல்லுவோம்? சூரியன் அதை பார்க்காததுனால நம்மால் அதை பார்க்க முடியும். இப்போ ஒரு பொருளை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சூரியன் அந்த பொருளை அடைந்திருக்க வேண்டும், பார்க்க வேண்டும். சூரியனால் பார்க்கத்தக்க பொருளை தான் நம்மால் பார்க்க முடியும். சூரியனால் பார்க்க இயலாத பொருட்களை நம்மகிட்ட கண்ணொளி இருந்தாலும் பார்க்க முடியாது. அதே மாதிரி தான், அதே மாதிரி தான் சூரிய ஒளி இருந்தால் மட்டும் போதாது, கண்ணொளி வேணும். கண்ணொளி இருந்தால் மட்டும் போதாது, அந்த கண்ணொளிக்கு துணையாக இருந்து இறைவன் கண்டு அந்த காட்சியை நமக்கு காட்ட வேண்டும். அப்போ தான் நம்ம காட்சி கிடைக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து எல்லாத்தையும் பார்த்தோம், ஆனால் பாதாள அறையில் உள்ள எந்த ஒரு இதையும் நம்ம பார்க்க முடியல அப்படின்னா அங்கே சூரியன் போகலை. அதான் இந்த பாடலை சொல்கிறார். கண்ணுக்கு ஏயும் உயிர் காட்டி கண்டிடுமா பல. ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னா இந்த உயிர், அந்த கண்ணை, கண்ணுங்கிற அந்த பொறியை செலுத்தி எப்படி அது அறிந்து கொள்கிறதோ, காட்சி அறிந்து கொள்கிறதோ, அதுபோல ஈசன் உயிருக்கு காட்டி கண்டிடுவன். அதான் கரைக்கலம்பியார் அற்புதமாக சொன்னாங்க. அதனுடைய அற்புத திருவந்தாதியில் அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிந்து நமக்கு நமக்கு அறிவுறுத்துவார், உணர்ந்து உணர்த்துவார், அவர் கண்டு நமக்கு காட்டுவார். அதனால இப்ப நம்ம பார்க்குற எல்லா செயலும் அப்ப என் செயல்னு இப்ப இந்த சிந்தனை அப்படியே நம்ம எங்க போகணும் அப்படின்னா முன்னமே சிந்தித்து அந்த பாடல் கொண்டு போவோம். பாடல் எண் 305. ஒரு காட்சியை பார்க்கணும்னாலே சுவாமியோட துணை கூட தான் நம்ம பார்க்குறோம். பேசணும்னாலும் அவர் துணை தான், கேட்கணும்னாலும் அவர் துணை தான், நடக்கணும்னாலும் அவர் துணை தான். அறிவீச்சு செயல் அவர் இன்றி நடக்காது. அப்ப யான் செய்தேன் பிறர் செய்தால் என்னது யான் அப்படின்னு நம்ம சொல்றது எவ்வளவு நகைச்சுவை, எவ்வளவு பெரிய நகைச்சுவைன்னு பார்த்து, எவ்வளவு பெரிய நகைச்சுவை. செய்யறதெல்லாம் சிவபெருமான் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது இந்த உயிரால் இல்லையா. நம்ம இன்னுமே சிந்தித்தோம் இல்லையா, சுவாமி ஒரு பொருளை ஆன்மா உணரணும் அப்படின்னா கருவியால், பொருளால், காட்டால், காலத்தால், கர்மந்தன்னால், உருவினால், அளவினால், நூலால், ஒருவனால் உணர்த்தலாம். அந்த 9 பொருள்கள் இருந்தாதான் நம்ம ஒரு பொருளை உணர முடியும். மெய்வாய் கண்மூக்கு செவி ஓசை ஊறு ஒளிசுவை நாட்டம், இந்த 5 புலன் வாயிலாக எதை உணர்ந்தாலும், எதை உணர்ந்தாலும் நமக்கு அந்த 9 பொருள் தேவைப்படுது. இந்த 9 பொருளின் துணை கொண்டுதான் உயிர் எதையும் அறிய முடியும். அந்த அந்த கருவி இருக்கு 5 ரூபா மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி இறைவன் அறிந்து நமக்கு அறிவுறுத்தும். இதை ஆயும் அறிவுடையனாய், இப்ப இதை ஆராய்ந்து தெளியக்கூடிய அறிவுடைய அந்த ஞானமுடையவனா இருக்கணும். சுவாமி இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. சுபூஜை செய்யறோம் 3 மணி நேரம், அவர் கூட இருந்து செய்ய வைக்கல அப்படின்னா நம்ம எப்படி செய்வோம்? திருமுறைகள் படிக்கிற இத்தனை பாடல்கள் மனநம் பண்ணி சுவாமி இருந்து நமக்கு கூட இருந்து நமக்கு உதவி செய்யல அப்படின்னு நம்ம ஏதாவது பண்ணிருப்போமா? செய்ய முடியுமா? அவரது அதனாலதான் எல்லாமே அவன் செயல்னு சொல்லிட்டது சிறப்பு. இப்போ எந்த காரியத்தை செஞ்சாலும் சிவன் செயல், சிவன் செயல் உலகிலையும் சொல்லி பழகுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா சகச பலத்தோடு நம்ம இருக்கிறதுனால அவ்வளோ கோடான கோடி பிறவிகளில் வந்த பழக்கம் உடனே மாறிடாது. டக்கு ஒரு இரவில் அது மாறிடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்ய தான் மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி பழகுங்க. எந்த ஒரு செயல் எடுத்தாலும் நம சிவாய வாழ்க ஈசன் திருவருள். எந்த ஒரு அது நம்ம நாளைக்கு செய்ய நாளைக்கு ஆஃபீஸில் போய் வேலை பார்க்கறது இருந்தாலும் சரி, வேற எதுவும் பேங்குக்கு போகிறோம், வேற எதாவது வேலையை பண்ணுறோம், சிவசிவாசி எல்லா செயலும் சிவன் செயலாகவே கருதி கருதி கொஞ்சம் கொஞ்சமாக அதை பயிற்சிக்கு கொண்டு வாங்க. அது ஒரு நாளடைவில் உண்மையா? அதான் உண்மை. அந்த உண்மையை நம்ம இன்னும் உணராதனால பயிற்சி செய்ய வேண்டியிருக்கு. அந்த பயிற்சி எதுக்குன்னா அது உண்மைன்னு உணர்றதுக்காக. ஒரு கட்டத்தில் அது உண்மையாக பிரியாத சிவன் தானே பிரிந்து தோன்றி பிரபஞ்ச பேதமெல்லாம் தானே தோன்றி நமக்கு உணர்த்துவார். அந்த நிலை இப்போ வரும். அப்போ அதை ஆயும் அறிவுடையனாய் அன்பு செய்ய. ஸோ அது மேலே அப்போ அது உணர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? அன்பு இப்போ ஒருத்தர் நடக்க முடியல, இந்த அவர் நடப்புறதுக்கு அவரால் நடக்க முடியாது. அப்போ நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஊன்றுகோல் வேணும். அந்த ஊன்றுகோல் இல்லாமல் நடக்க முடியாது. அது அவர் அனுபவபூர்வமாக உணர்ந்ததுக்கப்புறம் அந்த ஊன்றுகோல் மேலே அவருக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கும். கூட நாலு பேர் தாங்கி தான் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னா அப்போ அந்த தன்னை தான் அவர் யாராவது ஒருத்தர் சார்ந்தவங்க வாழ்வாங்க. மலை ஜலம் கழிக்கணும்னாலும் யாராச்சும் உதவி பண்ணுவாங்க. அப்போ நம்ம வாழ்கிறதுக்கு துணையாக அவங்க இப்படி இருக்கிறாங்களே, நம்ம ஒவ்வொரு காரியம் செய்யறதுக்கு துணையாக இருக்காங்களேன்னு அந்த மனிதர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ நன்றி உணர்ச்சி வரும். அதுதான் நமக்கு சுவாமி கிட்ட வரும். கண்ணுக்கு அவர் தெரியறது இல்லை, அவ்வளோதான். அவர் கண்ணுக்கு தெரியாததுனால நம்ம எதையும் கண்டுக்கிறதும் இல்லை, உணர்ந்து பார்க்கணும். அவர்களா எதுவும் இல்லை. அந்த அன்பு செய்ய ஆயும் இத்தை அறி இத்தை ஆயும் அறிவுடையனாய் அன்பு செய்ய அந்நிலைமை இந்நிலையில் அடைந்த முறையாலே. அதாவது அந்நிலைமை அப்படின்னா காயமொழிந்த கால் சுத்தனாகி ஆன்மா காட்ட. எப்படி இந்த உடல்லேருந்து உயிர் பிரிந்ததுக்கப்புறம் சாய்ச்சிய முக்தி அடைந்து எல்லாத்தையும் மறந்து சிவபெருமானிடம் சிவபோகத்தை அனுபவித்துக் கொண்டு இந்த உயிர் ஆனந்தமாக இருக்குமோ, தன்னை மறந்து இருக்குமோ, சிவத்திலே அடங்கி இருக்குமோ, அந்த நிலைமை இந்நிலையில் அடைந்த முறையாலே இந்த பூலோகத்திலே இந்த பிராரத்தின் முடியல, அப்பவே அது வந்துருச்சு. அடைந்த முறையாலே மாயமெல்லாம் நீங்கி அரண் மலரடி கீழ் இருக்கும். இந்த மாயாசக்திகளால எந்தவித ஒரு தாக்கமும் இல்லாம சிவருமான் திருவடி கீழே இருப்பார்கள். இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டார் மாறாத சிவானுபவம் மருவிக்கொண்டே, ஊற்று போல சிவானுபவம் வந்து கொண்டே இருக்கும். இடையராது பெருகிக்கொண்டே இருக்கும் சிவஞானம், நிற்கவே நிற்க அதுக்கு முடிவே இல்லை. அந்த எல்லையில்லாத சிவானந்தத்தை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள் என்று கூறுகிறார். அந்த முக்கியமானது அந்த காணும் உபகாரம். அந்த காணும் உபகாரத்து இறைவன் நமக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் செய்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து விட்டோமே ஆனால் தெரிஞ்சிருக்கிறோம். உணர்வுக்கு வர்றது, உணர்வுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம 10 லிட்டர் தண்ணீர் கண்ணீர் சிந்தனும். உணர்ந்துட்டோம் அப்படின்னா படிச்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம், உணர்ந்துட்டோம் அப்படின்னா என்னது, ஒரு நாளைக்கு 10 லிட்டர் கண்ணீர் வரும் கண்ணிலேருந்து. ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் கண்ணீர் வரும். உணரலை, நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். சாமி இப்போ உணர்த்திருக்கு, நூலின் வயல உணர்த்திருக்கிறார். உயிருக்கு உயிரா பதிஞானத்தால் இதை உணரும்போது இந்த உயிரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனந்தத்தில் இருந்த அந்த நன்றி உணர்வுல, நன்றி உணர்ச்சியில தன்னையே மறந்துவிடும். அடுத்த பாடல பரஞானத்தினுடைய பயனையும் அபரஞானத்தால் அபரஞானத்தையும் வேறுபடுத்தி காட்டுறார். இதுவெல்லாம் ஞானம், இது ஞானம் இல்ல. பரஞானத்தால் பரத்தை தரிசித்தார் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார். பரஞானம், திருவடி ஞானம், பதிஞானம் என்றெல்லாம் அழைக்கப்படும். அதற்கு மேல ஒரு சிவஞானம் கிடையாது. அது ஞானம்னு அதுதான் பரஞானம், மேலான ஞானம். அந்த திருவடி ஞானத்தால் பரத்தை தரிசித்தார். அதாவது இப்ப நம்ம முன்னமே சொன்னது போல ஏகனாகி இறைவனி நின்று இறைவன் நம்ம உயிருக்கு செய்யக்கூடிய காணும் காட்டும் உபகாரம் இரண்டையும் அறிந்து அதை ஆய்ந்த அறிவுடையவனாய் அன்பு செய்ய யான் எனது பிறர் செய்தார் எல்லாத்தையுமே தாண்டி அன்பு செய்ய. அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? அப்படி ஒரு காட்சியை கண்டவர்கள் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார், பரமே பார்த்திருப்பார். அந்த பரஞானத்தால் தான் நமக்கு எந்த காட்சி கிடைக்கும்? அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவதனே அருளினாலே அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரங்களுடன் கூடாதே வாடாதே குலைந்திருப்பையாய் பிரியாத சிவன் தானே பிரிந்து தோன்றி பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் தோன்றி நெறியாலே அவையெல்லாம் அல்லவாகி நின்றென்றும் தோன்றிடுவன் நிராதாரனாயே. அந்த நிராதாரனாக இருக்கக்கூடிய சுரூப சிவனோட தரிசனத்தை பெற்றவர்கள், அதை கண்டவர்கள், அவர்கள் எப்படி இருப்பாங்க? பரமே பார்த்திருப்பார். சிவத்தை தவிர வேற சிந்தனை அவர்களுடைய மனதில் வராது. பதார்த்தங்கள் பாரார், பதார்த்தங்கள்னா தத்துவம், உலகம், தனுகரண புவன போகம். இந்த அத்துவாக்கள் ஆறு அத்துவாக்களையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. அதன் வாயிலாக வரக்கூடிய இன்ப துன்பங்கள் எதுவும் அவங்க கண்முன்னே தெரியாது, அவங்க கண்ணுக்கே தெரியாது. இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரிய புராணத்துக்கு தான் போயாங்க. அன்பர்கள் நீங்களும் பெரிய புராணம் படிச்சது பெரும் பேர். இப்ப பெத்த நிலைக்கு வந்து நாமளே பெரிய எடுத்துக்காட்டு இல்லையா. பேரு இளவு இன்பமுடு பிணிமுப்பு சாக்காடு இதை பத்திலாம் சிந்திக்கும் போது நம்ம வந்து நம்ம வாழ்க்கையே நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும். நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி முக்தி நிலையை சிந்திக்கும் பொழுது நமக்கு பெரிய புராணம் தான் நாயன்மார்களுடைய அவங்க வாழ்ந்த அந்த நெறி தான் அவங்களுடைய வரலாறு தான் நமக்கு வந்து கண்முன்னே எடுத்துக்காட்டாக வந்து நிற்கிறது. இப்போ இந்த பரஞானத்தால் பரத்தை தரிசித்தார் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார்னு சொல்லும் பொழுது அப்பர் பெருமான் திருப்புகளூர்ல நின்ற நிலை தான் நமக்கு ஞாபகம் வருது இல்லையா. பதார்த்தங்களை காட்டினாரா சுவாமி, செம்பொண்ணும் நவமணியும் காட்டினாரா, மனம் தடுமாறியதா, தடுமாறலையே அப்படியே தூக்கி வாவியில் வீசினாரே, தேவலோக அரம்பேர் அனுப்பினாரே, மனம் தடுமாறியதா, தடுமாறவில்லையே இல்லையா. அதுபோல் நம்ம கண்ணப்ப நாயனார், கண்ணப்ப நாயனார் அன்னைக்கு தான் வேடர்களுக்கு அரசராக பதவியேற்றிருக்கிறார். அவருக்கு அடிமை சேவகம் செய்வதற்கு ஆயிரக்கணக்கான வேடர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. முதல் நாள் வேட்டைக்கு போறார், காலஸ்தி அண்ணல பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டார். இத்தனையும் குடியிச்சு பரஞானத்தால் பரத்தை தரிசித்தார் அந்த ஜனமே. ஆறே நாள்ல முக்தி, ஆறு நாள்ல முக்தி, காலஸ்தி அப்புறம் தரிசித்த ஆறாவது நாள் கண்ணப்ப நாயனார் சிவ சாட்சிய முக்தி பெற்றார். இது எப்படி நிகழ்ந்ததுன்னு, எப்படி அந்த தரிசித்தா அந்த பதார்த்தங்களை பார்க்கல, பசியில தான் அவங்க பன்றி வேட்டை ஆடிந்தாங்க, பசி இல்லை, நீர் கொஞ்சம் கூட நீர் குடிக்கல, ஆறு நாட்கள் சாப்பிடல, சாமிக்காக தான் வேட்டையாடினார், காட்டு மாடு எல்லாரும் மான எல்லாம் போய் வேட்டையாடி சுவாமிக்காக தான் நைவேத்தியம் பண்ணார். அவர் சாப்பிடல, நாவிலே வைத்து தேன் வைத்து அதுக்கி பார்த்தும் துளியும் தான் எடுத்துக்கொள்ளாம சாமிக்கு வைக்கிறார். அவங்க அப்பா வர்றார், தேவராட்டி அம்மையார் வர்றார், தின்னா இப்படி இருக்கலாமாப்பா, நீ தான் வேடர்களுடைய தலைவன், உன்னை நம்பி ஒரு நாடே இருக்கிறது, பல ஆயிரக்கணக்கான நம்ம வேடர் குல மக்கள் உனக்கு உன்னுடைய உதவிக்காக காத்திருக்காங்க, இப்படியெல்லாம் சொல்லி அவங்க காதில் விழவே இல்லையே. தேவுமால் கொண்டான் தின்னுன்னு சொன்னார்லையே கூட இருந்தவன் நோர் வேடர், அந்த தேவுமால் அந்த பித்து எப்போ பிடிக்கும் அப்படின்னா இந்த பதிஞானத்தால், அந்த பதிஞானத்தால் அந்த பித்து பிடிக்கும். அந்த பித்து நமக்கெல்லாம் என்னைக்கு பிடிக்குமோ, அந்த பித்துல கோடான கோடியில ஒரு பல கோடியா பிரிச்சு பிரிச்சு அதுல ஒரு பல அதை பல கோடியா பிரிச்சு விடுற கொஞ்சம் வந்துடாதான். இப்ப அவர்கள் அப்படி இருப்பார்கள், பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார், பார்க்கவர் ஞானம் பரஞானம் அஞ்ஞான விகற்பம், வாட்சிய வாசக ஞானம் வைந்தவத்தின் கலக்கம் தருஞானம் போக ஞாதிரு ஞான ஞேயம் தங்கிய ஞானம் சங்கற்பனை ஞானமாகும். ஏனைய எல்லா ஞானமும் அபரஞானம். வேற எந்த ஞானம்லாம் வருது? வருஞானம் பலஞானம், ஞானங்கள்ல பல வகையான பிரிக்கணும் இல்லையா. அந்த அனுபூதி ஞானம் ஆராய்ச்சி ஞானம் பல வகையில் அது பிரிந்து போகும். அஞ்ஞான விகற்பம், அஞ்ஞான விகற்பம் அப்படிங்கும்போது கருவிகளை பற்றி நின்றறியக்கூடிய அதனால் வரக்கூடிய ஒரு ஞானம், இப்போ காண்டல் கருதல் உரை இந்த மாதிரி கருவிகளை சார்ந்து பெறக்கூடிய எந்த ஒரு ஞானமும் அது அபர ஞானமாக தான் நம்ம கருதுவோம். வாட்சிய வாசக ஞானம் அப்படின்னா சாஸ்திர ஞானம், சாஸ்திர ஞானம். வைந்தவத்தின் கலக்கம்னா விந்துலேருந்து வரக்கூடிய அந்த நான்கு வகை வாக்கு, இந்த நான்கு வகை வாக்குகளால் வரக்கூடிய எல்லா ஞானம், வேத சிவாகமம் இந்த கலைகளின் வாயிலாக வரக்கூடிய எல்லா ஞானமும். இந்த ஞானம் எல்லாமே எப்படின்னா ஞாதிரு ஞானம் ஞேயம், ஆன்மா ஆன்மாவினுடைய அறிவு அறியப்படும் பொருள் என்ற நிலையிலே பேதமாக பிரித்தறிந்து கருவிகளின் துணை கொண்டு பெறக்கூடிய ஒரு வகை, வரக்கூடிய ஒரு வகை சங்கற்பனை ஞானம், அதாவது பாவனா ஞானம்தான், ஒரு உபாயம்தான், உண்மையான ஞானம் கிடையாது, ஒரு உபாயம், ஒரு உபாயமான ஒரு ஞானம், ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது பரவாயில்லன்னு சொல்லலாம் இல்லையா. இது தொடக்க நிலை, இது தொடக்க நிலை, அந்த அதை நம்ம அபரஞானம்னு சொல்லுவோம். இது முடிந்த முடிவில்லை, இதுக்கு அடுத்தபடி இருக்கிறது, இது தொடக்கம். இந்த சங்கற்பனை ஞானம்னா பாவனா ஞானம், திருஞானம் இவை எல்லாம் கடந்த சிவஞானம், அதனால் சீவன் முத்தர் சிவமே கண்டிருப்பர். திருஞானம்னா இந்த பதிஞானம் தான், பரஞானம், இவையெல்லாம் கடந்த சிவஞானம். இப்போ அப்போ சிந்தித்த அபரஞானம், வாட்சிய ஞானம், வாசக ஞானம், வைந்தவத்தின் கலக்கம் தருஞானம், போக ஞாதிரு ஞானம் ஞேயம் சங்கற்பனை ஞானம், இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அந்த சிவஞானம். ஆதலால் சிவன் முத்தர் சிவமே கண்டிருப்பர். அது அந்த ஞானத்துக்குள்ள வித்தியாசம். இப்ப நம்மளாம் நூலின் வாயிலாக படிக்கிறோம், சிந்திக்கிறோம், எல்லாம் சிறப்பா இருக்குது, வகுப்பு முடிஞ்சு போனோம் அப்படின்னா உலகத்துக்குள்ள போயிடும். அப்புறம் சித்தியா இருந்தா அடுத்த வாரம் வகுப்பு இருந்தா அதுக்கப்புறம் தான் சித்தியார். இடையிடையே கொஞ்சம் அப்பப்ப பார்த்துப்போம். ஒரு திணையளவு ஒரு எள்ளளவு தான் நம்ம வழிபாடு இருக்கும், மீதி பனையளவு நேரம் உலகில தான் இருக்கும். இப்ப இது ஞானம் இல்லை, இது வந்து ஒரு இது அப்படி பார்க்கும்போது வாட்சிய வாசக ஞானம் தான். இருந்தாலும் நம்ம குருவர்களோடு சிந்திப்பதனால இதை பதிஞானமாக உபச்சாரமாக நம்ம சொல்லலாம். குருவர்கள் துணை கொண்டு நம்ம சிந்திக்கிறோம், குருவர்கள் துணை கொண்டு நம்முடைய தத்துவத்தில் நம்ம சிந்திக்கல, குருவர்கள் துணை கொண்டு அவருடைய அனுமதியோடு அருளாசியோடு நம்ம சிந்திக்கிறதுனால இதன் வாயில ஒரு ஞானம் நம்ம பதிஞானம் என்று கூறலாம். திருஞானம்னு சொல்லும் பொழுது பெரிய பெருமாட்டியும் தோணியப்பரும் திருஞான சம்பந்த பெருமானும் திருக்கோ பிரம்ம தீர்த்த குளக்கரையில் சீகாழி பதியிலே சுவாமியோட சுவாமி அம்மே அப்பான்னு அழுத உடனே ரிஷபத்தில் சுவாமி அம்பாலும் எழுந்தருளி வந்து அம்மையினுடைய திருமுறைப்பால் கொடுக்க சொன்னதை பற்றி பண்ணிக்கலாம். அந்த அதுதான் திருஞானம். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். அவருக்கு ஞான சம்பந்தர்னே பேர். நம்மளை ஞானத்தோடு சம்பந்தப்படுத்துவர் என்பது ஞான சம்பந்த சுவாமி. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். சிவனடியேனா ஏகாரம், அது அதுக்கு மேல ஒரு ஞானம் இல்லை, வேற எதுவும் இல்லை. அதான் சிவமே கண்டிருப்பர் சொல்ற சீவன் முக்தர் சிவமே கண்டிருப்பர். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினியில் ஓங்கிய நானம். அங்க பதார்த்தங்கள் பாராறு சொன்னது பவமதனை அறமாற்றும் பாங்கினியில் ஓங்கிய நானம். ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம். முன்னமே சொன்ன அந்த ஏனைய வைந்தவத்தின் கலக்கம் வாட்சிய வாசிங்கனம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உமையில்லா கலைஞானம் உணர்வறியே மெய்ஞானம் த முதல்வ சம்பந்த தாமுனந்தா. அப்ப அதுதான் மென்மையான சிவஞானம். அதனால் அவர்கள் வந்து சிவத்தே கண்டிருப்பர், வேற ஒரு எந்த சிந்தனையும் வராது. இப்ப அடுத்த பாடல் சிவசமவாதிகளுடைய மறுப்பு. சிவசமவாதிகள்ல சிலர் இந்த உடல் அழிந்து போகிறது என்பதை ஏற்க மாட்டார்கள். முக்தி நிலையில் உடல் இருக்கும் என்று கூறுவார்கள், அவர்களை மறுக்கின்றார். அனாதி உடல், உடல் வந்து அனாதிங்க அவங்க கருத்து. நமக்கு பாச அனாதின்னு சொல்லுவோம், உடல் அனாதி இல்லை செய்ய சித்தாந்தத்தை. உடல் தோன்றி நின்று அழியும். அவங்க ஏன் அனாதின்னு சொல்றாங்கன்னா, ஒன்றினை விட்டு ஒன்று பற்றி கண்மாலாய் அழிந்து வருவதால் அந்தம் இல்லை. சுக்கும தேகத்திலேருந்து தூள தேகம், அது பல தூள தேகத்தை எடுக்கிறது. அப்படி ஒன்று விட்டு ஒன்று பல தேகத்தை பெற்றுக்கொண்டே வருவதால அந்த உடலுக்கு முடிவே இல்லை என்பது அவருடைய கருத்து. பின் ஆதி அருள் பெற்றவர்கள் நித்த உருவத்தை பெற்றிருக்கை முக்தி எண்ணில். அவங்க சொல்ற முக்தி என்ன அப்படின்னா, இறைவன் அருளாலே சிவபரம்பொருளின் கருணையினாலே சிவசாரூபத்தை பெறுவது அதுவே முக்தி என்றால், அது சொன்னோம்னா அதுக்கு நம்ம அருள் சிவாச்சார சுவாமி என்ன சொல்றாங்க, அது முக்தி தான் எனில் பெரும் பதமே, அது பதமுக்தி, அது முடிந்த முடிவில்லை, அதுக்கும் மேல பரமுக்தி இருக்கிறது. இதுவும் இனாத நிலை இதுதானும் காயம் உண்டேல் இருங்கண்மம் மாயை மலம் எல்லாம் உண்டாம். காயம் இருக்கு, உடல் இருக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம், அங்க மலம் இருக்குன்னு அர்த்தம். விஞ்ஞானகளராக இருந்தாலும் அங்க ஆணவமலம் ஒருமலமுடையோர், பிரளயாகளராக இருந்தாலும் இருமலமுடையோர் என்று நம்ம சொல்லுவோம். அங்க உடல் இருக்கு அப்படின்னாலே அங்க மலம் இருக்கு என்ற அர்த்தம். நாயை மலம் எல்லாம் உண்டா என்று அர்த்தமாகிவிடும். அது முடிந்த முடிவாகியே இறுதியான முக்தி அல்ல. மனாதி தரும் உடல் ஆதி காரியத்தால் அனாதி மலமறுக்கும் மருந்து அற்றால் உடன் மாயும் காணே. இந்த மனாதி முதலியால் முதலிய கருவிகளை உருவாக்கப்பட்ட அந்த சூக்ஷ்ம தேகம், அதனை கொண்டு வரக்கூடிய அந்த தூல உடல், இதெல்லாம் காரியம். உடல்னாலே இது காரியம் தானே. அப்ப காரணம் என்ன, மலம். மலத்தால தான் இந்த உடல் மாறி மாறி வந்துட்டு இருக்குது. அனாதி போன்ற ஒரு தோற்றத்தை அது உருவாக்கலாம், ஆனா மலம் மறந்து விட்டது என்றால் உடலும் நின்று போய்விடும், மாய்ந்து விடும். மலச்சார்பு இருக்கிறவரை உடல் வந்துகிட்டு இருக்கும். மலச்சார்பு போயிருச்சு அப்படின்னா முக்தி நிலையில அதுக்கப்புறம் அதுக்கு உடல் தேவையில்லையே. அந்த கேவல நிலையில உயிர் எப்படி தனித்து இருந்ததோ அதுபோல சிவத்திடம் முழுமையாக அது அடங்கியிருக்கும். கேவல நிலையில ஆன்மா ஆணவத்தோடு இருந்தது, முக்தி நிலையில சிவத்தோடு இருக்கும். அந்த முக்தி நிலையில பரமுக்தி நிலையில உடல் தேவையில்லை என்று மறுக்கின்றார். அடுத்து ஆணவ மலம் முழுமையாக பற்றற கழியக்கூடிய ஒரு பாடலை கூறுகிறார். இந்த பாடல்ல தெரிவெறிய மெய்ஞானம் சேர்ந்தவாறே சிவன் பிரகாசிக்கும், இங்கே சீவன் முத்தனாகும். உரிய மலம் வௌடதத்தால் தடுப்புண்ட விடமும், உள்ளெறியின் ஒளி முன்னர் இருளும், தேற்றின் வறுபரல் சேர் நீர்மருவு கலங்களும் போலாகி, மாயாதே தன் சக்தி மாய்ந்து காயம் திரியும் அளவும் உளதாய், பின்பு காயம் சேராத வகைதானும் தெய்மன்றே. என்ன சொல்றார், தெரிவறிய மெய்ஞானம் சேர்ந்தவாறே, அந்த சிவனடையே சிந்திக்கும் திருப்பதி சிவஞானம், அந்த சிவஞானத்தை பெற்றவுடனே உயிர் என்ன, உயிரில் உள்ள சிவம் பிரகாசிக்க ஆரம்பித்து விடும். சிவம் பிரகாசித்து விடும், உயிர் வந்து ஜீவன் முக்தன் ஆகிவிடும். அந்த உயிரை பற்றி இருந்த அந்த மலமும், அவுடத்தால் தடுப்புண்ட விடம், அந்த அவுடத மந்திரத்தை பயிற்சி செய்பவரால், அவரை பயிற்சி செய்பவருக்கு எப்படி விடம் சென்று அவர்களை துன்புறுத்தாதோ எந்த ஒரு ஊரும் செய்யாதோ, உள் எரியின் ஒளி முன்னர் இருளும், நெருப்பின் முன் எப்படி இருள் இருக்காதோ, தேற்றின் வறுபரல் சேர் நீர்மருவு கலங்களும் போலாகி. இது வந்து தேற்றின் அப்படின்னா தேற்றா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேற்றா மரம்னா அந்த தேற்றா மரத்திலிருந்து தேற்றாங்கோட்டைன்னு கிராமத்தை சொல்ற ஒரு வழக்கு உண்டு. இந்த தேற்றா மரத்தினுடைய விதை, அதை வந்து கலங்கியிருக்க நீர்ல போட்டு வச்சாங்க அப்படின்னா அந்த கலங்கிய நீரை அது தெளிவுபடுத்தி விடும். ஒரு 10-15 நிமிஷத்துல அந்த நீர் தெளிவடைந்து விடும். இந்த காலத்துல நம்ம சொல்ற வாட்டர் ஃபில்டர் மாதிரி, அந்த காலத்துல இந்த பானையில கூட இந்த தேற்றா மரத்தினுடைய விதையை தேய்த்து வைத்து அதுல கலங்கல நீர் ஊத்துனாங்களே, ஆனால் கலங்கியிருந்து அந்த நீர் தெளிவடைந்து விடும். அதான் என்ன சொல்றாரு, வருபரல் சேர் தேற்றின் வருபரல் சேர் நீர்மருவு கலங்களும் போலாகி. இந்த கலங்கியிருந்த நீர் தேற்றா மர விதையினால தேற்றப்பட்ட அந்த பானையில் உள்ள அந்த கலங்கிய நீர் எப்படி அந்த கலங்கள் நீங்கி தெளிவடையுமோ அதுபோல, அவுடத மந்திரத்தால் தடுப்புண்ட விடத்தை போல, நெருப்பின் முன் நின்ற இருளை போல, மாயாதே தன் சக்தி மாய்ந்து, அந்த இதுகால அந்த உயிரை பந்தித்து நின்ற அந்த ஆணவமலத்தினுடைய அந்த சக்தி மாய்ந்து விடும். காயம் திரியும் அளவும் உளதாய், இந்த உடல் பிராரத்த அனுபவிப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறதுனால அந்த வாசனை வந்து இந்த உடல் உள்ள அளவு இருக்கும். காயம் திரியும் அளவும் உளதாய், பின்பு காயம் சேராத வகைதானும் தேயும் என்றேன். அடுத்து அவங்களுக்கு புதிதாக உடல் ஈட்ட வேண்டியதுக்கு எந்த ஒரு காரணமும் அங்கே இல்லை. ஏன்னா காரணம்னா ஒரு வினைங்கிற ஒரு காரணம் இருக்கும், வினையே இல்லை. எல்லா வினையும் சாமி ஏத்துக்கிட்டார் ஏகனாகி இறைவனை நிற்பதனால. புதித வினை எதுவுமே இல்லை, இருந்த வினைகளையும் அழிச்சிட்டார், எல்லாத்தையும் போக்கியாச்சு. அதனால காயம் திரியும் அளவும் உளதாய், பின்பு காயம் சேராத வகைதானும் தேயும் என்றே என்று அற்புதமாக கூறுகிறார்.